ஒரு மிஷினரி வந்து இது வரைக்கும் மனிதர்களே நவீன மனிதர்களே போகாத ஒரு பயங்கரமான காடு, ரொம்ப பயங்கரமான காடு. இது வரைக்கும் யாரும் போனதே இல்லை, அந்த மக்களை போய் யாரும் பார்த்ததே இல்லை. அதை முதல் தடவை அவர் அங்கே போகும்போது அவங்க செய்கிற ஆராதனையை அவர் கவனித்து பார்த்தார். அந்த ஆராதனை அவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தெய்வங்களுக்கு அவங்களுடைய காட்டு தெய்வத்துக்கு ஒரு பலியை கொடுக்குறாங்க. அங்கே ஒரு அம்மா அப்படியே என்னவோ மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு பன்னியை எடுத்து அந்த பன்னியை அப்படியே இப்படியே அவங்களுடைய சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு வாயில் ஏதோ முணுமுடுத்துக்கிட்டு அப்படியே ஆவிகளோடு தான் பேசுகிற மாதிரி அந்த பன்னியை எடுத்து என்ன பண்ணுது, ஒரு கத்தி எடுத்து அந்த பன்னியுடைய கழுத்தை சீவி அதனோட ரத்தத்தை பிடிச்சி அந்த ரத்தம் வந்து ஊத்துது, தெளித்து தெளித்து அந்த சிலை மேலே, அந்த மிருகத்தின் மேலே, இந்த சிலை மாதிரி பயங்கரமாக இருக்குது, அது மேலே ஊத்துது. ஊற்றி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த மக்கள் மேலெல்லாம் தெளிக்குது. அவங்க எல்லாம் மந்திரம் சொல்கிறாங்க. இதை இவர் கவனித்து பார்த்து அவர் எழுதியிருக்கிறார். இது வரைக்கும் நவீன உலகத்தில் போய் அந்த மக்களை யாருமே பார்க்கல, காட்டுவாசிகள், எந்த படிப்பறிவும் இல்லை, எந்த இதுவும் கனெக்ஷனே இல்லை. அந்த மாதிரி பயங்கரமான ஆழமான காட்டில் இருக்கிறவங்க அதை செய்கிறத பார்த்து பார்க்கும்போது, யார் இந்த இந்த பழமையான இந்த குடிமக்கள் ட்ரைபல் மக்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்கள், எப்படி இந்த பழமையான மக்கள், இவங்க மாத்திரம் இல்லை, எங்கெங்கேயும் எடுத்து பார்த்தாலும் எந்த உலகத்தில் மூளைக்கு போனாலும் அவங்க எல்லோருமே ரத்தத்தை பலியாக கொடுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யோசிச்சு பாருங்களேன், அது எல்லா கலாச்சாரத்துலேயும் இல்லை, பழமையான கலாச்சாரம் இப்போ தான் இதெல்லாம் ரொம்ப நிறுத்திட்டாங்க, ஆனாலும் இன்றைக்கும் இருக்குது இல்லைங்களா, இல்லாமல் இல்லை. யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு? அதுவும் ஏன் ஒரு தானியமோ ஒரு அறுப்போ ஒரு ஒரு வேறு ஏதாவது துணியோ அந்த மாதிரி ஒரு பொம்மைகளோ கொடுத்து பலகாரமோ கொடுத்தா பத்தாதா? ஏன் பலியை கொடுக்கணும்? இந்த ஆவிகள் வந்து பலியை கொடுத்தா தான் திருப்தி அடையும் அவங்களுடைய தேவர்கள் அப்படின்னு ஏன் அவங்க நினைக்கிறாங்க? ஆக்சுவலாக அதை இன்னும் கூட அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, சுத்தமான பலியை கொடுக்கணும், அதுவும் நமக்கு ரொம்ப அருமையான பலியை கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குது. அதனால தான் சில நேரங்களில் அவங்களுடைய பிள்ளைகளையும் பலியாக கொடுக்கறத அந்த காலத்தில் விடுங்க, இந்த காலத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா. ஆச்சரியம், நம்ம மாதிரி பெங்களூர் சென்னை மாதிரி இடங்களில் சின்ன பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் அந்த மாதிரி பலி கொடுக்குற பழக்கம் இப்போ கூட 21st century ஏன் அது அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இது வந்து நம்மள மாதிரி நகரங்களை ஏன் நான் இதுக்கு காரணம், அது எவ்வளோ சொன்னாலும் விடுறதில்லை மக்கள் இல்லைங்களா, எவ்வளோ தப்பு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் பல விதத்தில் செய்கிறது அது கரெக்ட் இல்லை. ஏன்னா தேவனுடைய ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது ஆழமாக அந்த மனிதனுடைய மனசாட்சிக்குள்ள தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் வந்து பாவத்தில் இருக்கிறான், குற்றத்தில் இருக்கிறான், தேவ கோபத்தில் இருக்கிறான். அந்த கோபத்திலிருந்து தனக்கு பரிகாரம் வந்து இரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும்ன்ற கான்ஷியஸ்னஸ் மனிதனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி எந்த படிப்பறிவு இல்லாமல் எந்த மாதிரி குக்கு கிராமத்துக்கு போனாலும் இரத்த பலி நம்ம பார்க்குறோம், அதை பற்றி கேள்விப்படுறோம். கடவுளை தான் கோபப்படுத்தியிருக்கிறேன், நான் சாக வேண்டியவன், எனக்கு ஒரே விதத்தில் பரிகாரம்னு ஏற்பட்டாவே அது இரத்தத்தின் இரத்த பரிகாரமாக தான் இருக்கணும் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் மனிதன் விழுந்து போய் அது தவறாக இந்த மாதிரி மிருகங்களை மாத்திரம் இல்லை, மனுஷ பலிகளையும் கொடுக்கறது, குழந்தைகளை பலி கொடுக்குற தவறான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து லேவியர் ஆகமத்தில் பழமையான காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன நினச்சிக்கோ, லேவியர் ஆகமம் நம்ம பார்வையில் படிக்கக்கூடாது, எவ்வளோ பழமையான காரியம் இல்லைங்களா. ஆதி ஆகமத்துலேருந்து 3வது book அந்த பழமையான காலத்தில் தேவ கோபத்துக்கு பரிகாரம் எப்படித்தான் செலுத்த முடியும்னு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். உலகெல்லாம் பைத்தியமாக எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, தேவ கோபத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு மாத்திரம் உண்மையான தேவ பரிகாரத்தை செலுத்தி அவருடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவது என்பதை பழமையான காலத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத பார்க்குறோம். நம்ம அதை பார்த்து படிப்படியாக இப்போது லேவியராகவும் 17வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு தங்களுடைய மீட்பின் வழிய வரப்போகிற காரியங்களுக்கு அடையாளமாக இந்த செரமோனியல் லா, நம்ம 1689 படித்து வரோம், செரமோனியல் லா வந்து தற்காலிகமாக வரப்போகிற காரியங்களை முன்குறிக்கும் வண்ணத்தில் தான் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்படி தான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து அவர்கள் அவங்களுடைய அவங்களுக்கு இப்போது எப்படி வாழணும்னு சொல்லிட்டு வரார். அதில் வந்து 17வது அதிகாரம் வந்து அவங்க ரத்தத்தை எப்படி பார்க்கணும், இன்னும் 18வது அதிகாரத்தில் அவங்களுடைய அந்த செக்ஸை எப்படி பார்க்கணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2வது பலகையில் நம்ம ரொம்ப செய்கிற மனித குலம் செய்கிற பாவங்கள் இந்த 2 ஏரியாவில் தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த 2 ஏரியாவை அவர் எடுத்து சொல்கிறாரு. நம்ம இந்த 17வது அதிகாரத்தில் 4 பாகமாக பிரித்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நீங்கள் ஞாபகம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆஸ்திரிய நான் படுத்துருந்தா நீங்கள் படுத்தலாம். 4 பாகங்கள், என்ன 4 பாகங்கள், இதில் 4 தடைகள் ஆண்டவர் விதிக்கிறார். 4 தடைகள், 1-7 வரைக்கும் தனிப்பட்ட ஒரு பலி செய்யவே கூடாது. அந்த காலத்தில் ஒரு மிருகத்தை வெட்டணும்னா அது கூடாரத்துக்கு வந்து தான் செய்யணும். தனிப்பட்ட பலி ஒரு போதும் செய்யக்கூடாது. ஏன் அதை தடை போட்டார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேய்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்யக்கூடாது என்பதற்காக 8-9 வரைக்கும் தனிப்பட்ட பேய்களுக்கு பலி மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கே பர்சனலாக நான் பலியை கொடுக்குறேன்னு சொல்லி என் கூடாரத்துக்கு பின்னாடியெல்லாம் செஞ்சுக்கக்கூடாது. தெர் இஸ் நோ பர்சனல் சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா. தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி என் குடும்பத்தோடு நான் ஆண்டவருக்கு பலி கொடுக்குறேன்றதெல்லாம் எடுத்துட்டாரு. அதை பார்த்தோம், அதை 2 பார்த்து முடித்தோம் நம்ம போன வாட்டி. இன்றைக்கி இன்னும் 2 பார்ப்போம். 10 என்ன பார்க்குறோன்னா, ரத்தத்தை சாப்பிடுவதை தடை பண்ணுகிறார். ரத்தத்தை சாப்பிடுவதை தடை பண்ணுகிறார், ரத்தத்தை குடிக்கக்கூடாது. அது அப்புறம் 13-10 வரைக்கும் துணிகரமான வேட்டையை தடை பண்ணுகிறார். ஓகே, இது 2 எல்லாமே இது ரத்தத்துக்கு தொடர்பானதாக நம்ம பார்க்குறோம். 10வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷனோ இஸ்ரவேல் மக்களோ ஒரு அந்நியனோ உங்களுக்குள்ளே குடியிருக்கிறவன் ரத்தத்தை சாப்பிட்டால், என்ன போட்டிருக்கு, என்ன ரத்தத்தை அதை ஒரு குழம்பாக பண்ணி ஒரு கிரேவியாக பண்ணி இல்லை ரத்தத்தை அப்படியே குடித்தா ரத்த என்ன ஆகும்னு போட்டிருக்காரு பாருங்களேன். வசனம் என்ன,
ஜனத்தில் குடியிராதபடி அறுப்புண்டு போவான்,
தன் ஜனத்தில் குடியிராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அது மாத்திரம், வேற என்ன சொல்றாரு, என்னுடைய முகம் இல்லையா தமிழ்ல, என்ன வருது,
இஸ்ரவேல் குடும்பத்தார்களும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களும் எவனாயிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜலத்தில் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அர்ப்பண்டு போகப்படுவேன்.
யோசிச்சு பாருங்க, எனக்கு அவனுக்கு விரோதமாக என் முகத்தை நான் திருப்பிக்குவேன், என்னுடைய ஜனங்களில் அவன் அறுப்புண்டு போகும்படிக்கு நான் செய்வேன். பாருங்களேன், இது பயங்கரமான ஒரு த்ரெட், ஒரு மிரட்டல், ரொம்ப ரொம்ப சீரியஸ் மிரட்டல். இதுக்கு முன்னாடியெல்லாம் அறுப்புண்டு போகணும்னு விட்டுட்டார். இது வந்து அவன் ஆயில் நாட்டெல்லாம் நாளெல்லாம் கடவுள் தன்னுடைய முகத்தை நமக்கு முன்னாடி திருப்பிக்கிட்டால் என்னங்க இருக்கும், நரகத்தில் தான் அது நடக்கும் பூரணமாக. இந்த ஆயுஸ்லேயே முகத்தை திருப்பிக்கிட்டாருன்னா இந்த ஆயுஸே நமக்கு நரகமாக மாறிடும் இல்லைங்களா. அப்படி ஒரு காரியத்தை சொல்கிறார், பயங்கரமான த்ரெட், பயங்கரமான மிரட்டலை கொடுக்குறார். ரத்தத்தை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு வர பயங்கரம் எவ்வளோ பெருசு. அந்த காலத்தில் வந்து இந்த ஏன் இந்த அந்நிய ஆராதனையில் அவங்க ரொம்ப ஊறி போனவங்க, இதில் ஒரு பாகம் நமக்கு நம்மளால் யோசிக்கவே முடியல. எப்படிங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க முடியும்னு நம்ம காலத்துப்படி யோசிக்கக்கூடாது. அந்த காலத்தில் காலில் கூட நம்ம படித்தோம், மோசே கொஞ்ச நேரம் தான் காணாமல் போனார், உடனே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் அவங்களுடைய வேலைகளில். அதே மாதிரி தான் அவங்களுக்கு பயங்கர சோதனை. அந்த காலத்தில் அந்த தெய்வங்களுடைய ரத்தத்தை குடிக்கும்போது, அந்த ரத்தம் உள்ளே பாயும்போது, அந்த பொய்யான தேவர்களுடைய உயிரும் பலனும் சூப்பர் பவரும்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்புவாங்க அந்த ரத்தம் குடிக்கிறதுனால. இஸ்ரவேல் மக்கள் அப்படிப்பட்ட எந்த சடங்குக்கோ வழிக்கோ அவர்கள் இடம் கொடுக்கக்கூடாது பாருங்களேன். ஏன், அந்த ரத்தம் ரொம்ப புனிதமானது என்பதை இந்த வசனத்தில் அவர் விளக்குறார். அது வந்து இந்த வசனம் மாத்திரம் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய வேதத்திலேயே ரத்தம்னு நம்ம தேடிப்பட்டோன்னா 100 கணக்கான அந்த வாட்டி வரும். ஆதி ஆமத்துலேருந்து முழு பைபிள்லேயே ரத்தம் ரத்தம் ரத்தம்ன்றத அது ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான தீம். மிருகத்தின் ரத்தமாகிலும் சரி, அது மனிதனுடைய ரத்தமாகிலும் சொல்லி அதை சாதாரணமாக எண்ணக்கூடாது. அதை ரொம்ப மதிப்போடு பார்க்கணும். ஏன், அதுக்கு காரணம் வந்து முக்கியமாக மனுஷனுடைய ரத்தம், மனிதன் வந்து தேவ சாயலாக படைக்கப்பட்டதுனால். அது அது மாத்திரம் இல்லை, நோவா காலத்தில், நோவா ஆதியாகமம் 9:4 நோவா பேழைக்கிலிருந்து வெளியே வந்த உடனே கடவுள் எல்லாம் உலகத்தையெல்லாம் சுத்திகரித்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னுமே கறியை சாப்பிட்லாம், அது முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு, இன்னுமே மாம்சத்தை நீ சாப்பிடலாம், ஆனால் நீ ரத்தத்தை ஒண்டி சாப்பிடக்கூடாதுன்னு தடை போட்டிருந்தார் அப்போவே. ஏன்னா ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை இன்னொரு மனுஷன் எடுக்கவே கூடாது. அந்த டைமில் எந்த மிருகத்தினுடைய ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் இன்னொரு மனுஷன் கொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் கொன்னானா அவனுடைய ரத்தம் அவனுடைய ரத்தம் கொல்லப்படணும், ஒரு உயிருக்கு உயிர் கொடுக்கப்படணும். ஆகவே ரத்தத்தை வந்து பைபிள் வந்து ஆதியாகமத்திலும் சரி, உலகம் உண்டாகி புதுசாக உருவாகும் போதும், யோவா காலத்தில் அந்த ரத்தத்தினுடைய புனிதத்தை அவர் ரொம்ப வலியுறுத்துறதை காட்டுறோம். அது ஒரு ஸ்பெஷல், கடவுள் வந்து அந்த ரத்தத்தை சுற்றி ஒரு வேலி போடுற மாதிரியே நம்ம பார்த்துட்டு வரோம். அது ரொம்ப பயபக்தியோடு நம்ம பார்க்கணும். அதை சாதாரணமாக ஒரு ஒரு பொதுவான பொருளாக நம்ம உற்று பார்க்கறதுக்கு மறுத்து போகக்கூடாது. மனுஷன் ரத்தத்தை பார்க்கும்போது மனுஷனுடைய ரத்தமோ மிருகத்தினுடைய ரத்தமோ அதை ஒரு ஒரு திகிலோடு ஒரு பயத்தோடு பயபக்தியோடு ரத்தத்தை அணுகணும் அப்படின்னே கற்றுக் கொடுத்துருந்தார். அது ஆதியாகமத்திலேருந்தே வந்த ஒரு கோட்பாடு. அவன் திடீர்னு ஐயோ ஓடிக்கிட்டு இருக்கிறான்னா திடீர்னு ரத்தத்தை பார்த்தா என்ன ஆகும், சாதாரணம்னு ஓடக்கூடாது. பைபிளில் வரலாற்றுலேயே ரத்தத்தை பார்த்தாங்கன்னா டக்குன்னு நிற்கணும். ஒரு நல்ல உதாரணம் வந்து 2 Samuel 20:12 ஒரு ஆர்மி ஓடி வருது, பெரிய இராணுவம், எவ்வளோ இது வரணும்னு வராங்க. அவங்க வந்து இந்த ஜோவாப் வந்து அமாசான்ற ஒருத்தனை இன்னொரு கமாண்டரை அவனை வெட்டி அவனை ரோட்டில் போட்டிருப்பான், அவன் ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ரத்தத்தை பார்த்து இவ்வளோ பெரிய ஆர்மி வருது, எல்லாரும் நிற்கிறாங்க, ஒருத்தரும் நகரில் அங்கேயே அப்படியே ஸ்டாப். அந்த மாதிரி பல இடங்களில் பைபிளில் பார்க்கலாம். ஏன், ரத்தத்தை சாதாரணமாக எண்ணக்கூடாது, ரத்தத்தை ரொம்ப மதிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப விசேஷமாக நம்ம பார்க்குறோம். அது ஒரு கமெண்ட்ரி எழுதுகிறவர் அவர் சொல்கிறாரு, பழைய உலகத்துலையாவது இது படைக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த எல்லாத்துலேயும் நீ சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தார். எல்லா மரத்துலேயும் சாப்பிட்லாம், அந்த நன்மை தீமை அறிகிற மரத்தை ஒண்டி சாப்பிடக்கூடாதுன்னு. அது நோவா காலத்தில் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்லாம், எல்லா மிருகத்தையும் சாப்பிட்லான்னு தடை போட்ட ஒரே காரியம் என்ன, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்ன பார்த்துட்டு வரோம், கடவுள் ரத்தத்தை எவ்வளோ ஒரு முக்கியமாக பார்க்கணும், அதை சாதாரணமாக எண்ணக்கூடாது என்பதை அவர் செஞ்சு வர்றத நம்ம பார்க்குறோம். ரத்தத்தை சிந்தக்கூடாது, ரத்தத்தை சாதாரணமாக எண்ணக்கூடாது. நான் அதை தண்டிப்பேன், அந்த மணி அப்படி செய்கிறவர்களை என் முகத்தை திருப்பி கொள்ளுவேன், அவனை அறுப்புண்டு படிக்க நான் செய்வேன். என்ன கேள்வி கேட்கணும்னா, ஏன் இல்லைங்களா, வை இஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு, ஏன் இந்த தடை, ஏன் மக்கள் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. 11 வசனத்தில் அதுக்கு 2 காரணம் சொல்கிறார், ரத்தத்தினுடைய புனிதமான தன்மை. 1வது காரணம், ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. There is life in the blood. There is life in the blood. 11வது வசனத்தை, மாம்சத்தில் உயிர் ரத்தத்தில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. பாருங்களேன் தெளிவாக அதில் போட்டிருக்குது, மாம்சத்தின் ஒரு மனுஷனுடைய உயிர் எதில் இருக்கு, ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. ரொம்ப பிளெயினாக கடவுள் அந்த மக்களுக்கு எவ்வளோ பிளெயினாக சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த காலத்திலேயே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒரு அடையாளம், ரத்தம் ஒரு அடையாளம்ப்பா, மனுஷனுடைய உயிருக்கு அடையாளம். அதில் ஒரு மர்மம் இருக்குது, அதில் ஒரு புனிதம் இருக்குது. அதை சுமக்கிறது அது ரொம்ப முக்கியம். அது அந்த எவ்வளோ, அதை திருப்பி நான் சொன்ன மாதிரி எவ்வளோ 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லதுன்னா, எவ்வளோ இப்போ தான் மெடிக்கலில், சமீபமாக தான் மெடிக்கல்லலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இப்போ தான் மெடிக்கல்லாம் கண்டுபிடிச்சி ரத்தத்தில் உயிர் இருக்குது மனுஷனுக்கு. மனுஷனுடைய உயிரே மெயின்டைன் பண்ணப்படுறது ரத்தம் தான் இல்லைங்களா. அதை நீங்கள் நம்பலைன்னா கொஞ்சம் நேரம் உங்கள் ஹார்ட்டு அடிக்காதபடிக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன ஆகும், ஏன் ஹார்ட்டு சாப்பானதுனால செத்துட்டிங்களா? இல்லை, எதனால் இறக்குறோம், ரத்த ஓட்டம் இல்லை. ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா உயிர் இல்லை. ஏன்னா நம்ம உயிரை மெயின்டைன் பண்ணுறது அந்த ரத்தமே ஒரு ஒரு சிபிசின்னு வாங்க, ரெட் பிளட் செல்ஸ் கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை விதமான செல்ஸ் இருக்குது தெரியுமா? எல்லாம் உயிர் உள்ள செல்ஸு தான். அதில் ஏதாவது அப்படி இப்படி குறை ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது தெரியுமா? அதெல்லாம் ஒன்றுனா கரெக்டாக இருக்கா, பிளட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருப்போம், ஒன்றுனா கரெக்டாக இருக்கானே. அதில் ஏதாவது ஒன்று, எத்தனை செல்ஸ் இருக்குது, அதில் ஆன்டிபாடிஸ் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது எல்லாம் ஒன்று கலந்து அந்த மர்மமான லிக்விட் வந்து மனிதனுடைய உயிரை காக்கிறது. அதுதான் மனிதனுடைய உயிராக இருக்கிறது. முதல்ல ரத்தத்தில் உயிர் இருக்குதுப்பா. ரெண்டாவது காரணம், ஏன் ரத்தத்தை சாதாரணமாக எண்ணக்கூடாதுன்றாரு 11வது வசனத்தில், மாம்சத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரெண்டாவது காரணத்தை பாருங்கள், தெர் இஸ் லைஃப் இன் த பிளட். நான் தலைப்பு கொடுத்தது தெர் இஸ் பவர் இன் த பிளட். தெர் இஸ் பவர் இன் த பிளட். என்ன மாதிரி பவரு? இந்த அகிலத்திலேயே அவர் சொல்கிறாரு, நான் அதை உனக்கு பலி பீடத்தில் மேல் உங்கள் ஆத்மாக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்ட ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்மாக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை ரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் நிவர்த்தி ஒண்டி நடக்காது, பாவ பரிகாரம் ஒண்டி கிடைக்காது. அது செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னப்பா? ரத்தமே. பாருங்களேன், பழைய மனுஷர்களுக்கு இந்த உணர்வெல்லாம் கொடுத்துட்டு வரார். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க இன்னும் வருங்காலத்தில் நடந்துக்கணும். நம்மலாம் இப்போ ரிவர்ஸாக கற்றுக்கிட்டு வரோம் இதெல்லாம் உணராமல். அது அப்போவே ரத்தம் ரொம்ப புனிதமானது, அதில் தான் உயிர் இருக்கிறது. ரெண்டாவது, அகிலத்திலேயே உனக்கு பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே பொருள் ரத்தம்தான், ஒன்லி பிளட். மீண்டுமாக இது நோவா காலத்தினுடைய காரியம் தான் ஞாபகப்படுத்துது. ரத்தத்துக்கு ரத்தம், ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னா அதுக்கு இன்னொரு நிவர்த்தி என்ன? இன்னொருத்தனுடைய ரத்தம் சிந்தப்படணும், மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். தேவனாகிய கர்த்தர், நான் என்னுடைய பிரமாணத்தை மீறி நீங்கள் குற்றம் செய்யும்போது, பாவிகளாக ஆகும்போது என்னுடைய மரண தண்டனைக்கு உட்படுறீங்க. என்னுடைய பிரமாணத்தை உடைக்கிறவனை அழிக்கணும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் அந்த மரண தண்டனையிலிருந்து அவன் தப்புகிற ஒரே சாதனம், தப்ப வைக்கக்கூடிய ஒரே சாதனம் என்ன? ரத்தமே. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்திலேயே நரகத்துக்கு நம்ம போவோம், அதுக்கு வேறு வழியே இல்லை, எந்த சாதனமும் இல்லை, இது ஒன்று தான் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அது எவ்வளோ ப்ரெஷஸாக பார்ப்போம். ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதி உரலாந்து எத்திக்கிட்டு போகுது. திடீர்னு ஒரு இடத்துல அந்த மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ ப்ரெஷஸ். அந்த மாதிரி ஒரே காரியம் ரத்தம்தான். அதை மதிக்க வேணாம் நீங்கள். அந்த ரத்தத்தை உங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டாக, உங்கள் சார்பாக, உங்கள் ரத்தம் சிந்தப்படுவதற்கு நித்தியமாக, உங்கள் ரத்தம் சிந்தப்படுவதற்கு சார்பாக பரிகாரம் செய்வதற்கு, பாவ நிவர்த்தி செய்வதற்கு நான் கொடுத்த ஒரு ஈவு, நான் அமைத்த ஒரு ஈவு, அதை நீங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் இதில் சொல்கிறார். ஆகவே அது மிருகமானாலும் மனுஷனானாலும் அந்த ரத்தத்தை நாம் மதிக்க வேண்டும். இந்த ரத்தத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றார். அதனோட மிரட்டலை பாருங்கள், 10வது வசனத்தில் வருது. ரொம்ப பயங்கரமான கர்ஸ். அதை செய்ய இல்லை, அவர் என்ன செய்வார் பார்ப்போம். நான் அதை ரத்தத்தெல்லாம் மதிக்க மாட்டேன், நான் ரத்தத்தை சாதாரணமாக எடுத்துக்குவேன், அது சும்மா சிந்தலாம் குடிக்கலாம் என்னென்னா பண்ணலான்னா, பயங்கரமான கர்ஸ். என்ன கர்ஸ்? நான் அவனுடைய முகத்துக்கு திருப்பி கொண்டு ஒரு அவனை அறுப்புண்டு, உடன்படிக்கையில் அறுப்புண்டு செய்வேன்னா, உடன்படிக்கையின் மூலமாக தான் எல்லா ஆசீர்வாதங்களும் வருது. அந்த ஆசீர்வாதத்தை போகிறது மாத்திரம் இல்லை, கடவுள் முகத்தை திருப்பி போகிற எல்லா சாபமும் உனக்கு கிடைக்கும், எல்லா சாபமும் உனக்கு கிடைக்கும். நம்ம புதிய ஏற்பாடுலாம் போட்டிருக்க பயங்கரமான வசனங்கள் இருக்குது. தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை ஒரு கேவலமாக நினச்சி அதை காலின் கொண்டு மெதிக்கிறவனுக்கு எவ்வளோ கொடிதான் தண்டனை வரும்னு, அந்த மாதிரி ஒப்பான ஒரு காரியம் இது. பயங்கரமான தண்டனைகள் ரத்தத்தை மதிக்காதவர்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, நான் போய் யாருக்கும் மோசேக்கு தெரியாது, இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது, நான் போய் எங்கேயோ தூரத்தில் ஒரு மிருகத்தை அடித்து போட்டு அது ரத்தத்தை குடிச்சிட்டு வந்தால் யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியும், என்னுடைய முகத்துக்கு விரோதமாக, முகத்துக்கு விரோதமாக இல்லை, பிளட்டை சீப்பாக நினச்சின்னா அந்த செரமோனியல் சடங்காசாரிய காலத்தில் உனக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது. ஏன்? அதுக்கு ரெண்டு காரணத்தை பார்த்தோம். ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, பரிகாரம் செய்கிற வல்லமை இருக்கிறது. ஓகே, அது ஒரு தடையை, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்ற தடையை பார்த்தோம். ரெண்டாவது, 13-16 வரைக்கும் ஒரு அவபக்தியான ஒரு ரத்த வெறியான ஒரு வேட்டையை செய்யக்கூடாது. படிங்களா 13.
இஸ்ரவேல் புத்திரர்களும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூட கடவன்.
நீங்க யாராவது வேட்டைக்கு போயிருக்கிறீங்களா? நம்ம யாரும் போனதில்லை இல்லைங்களா? நானும் போனதில்லை. ஆனால் வேட்டையில் என்ன சொல்லுவாங்க? உயிரை கையை பிடிச்சிட்டு தான் போனோம் இல்லைங்களா? ஒரு சிங்கமோ ஒரு புலியோ அப்படி வேட்டையாடும்போது அது உயிரா நம்ம உயிரான்னு தான் உயிர் ஊசலாடிட்டு இருக்கோம். அந்த அட்ரினாலின் ரஷ்ன்னுவாங்க தெரியுங்களா, அப்படியே வீரியம் வரும், பயங்கரம் வரும், அப்படியே டென்ஷன் பயங்கரமாக இருக்கும். அதுவா நானான் ஒரு நரியை விரட்டிட்டு போனால், ஒரு சிங்கத்தை விரட்டின்னு போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வேட்டை ஆடிக்கிட்டு நீ போகும்போது அந்த பேஷன் வாங்க, சில பேருக்கு பேஷன், அந்த அப்படியே டென்ஷன் வேர்த்து கொட்டி ஒரு த்ரில்லாக இருக்கும் ஃபாரஸ்ட்குள்ளே. இப்போ கூட சஃபாரிலாம் போகும்போது எப்படி இருக்கும், என்ன வந்துருமோன்னு ஒரு ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி அடிக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வேட்டையை மிருகத்தை கொல்லணும்னு போகும்போது ஒரு வேட்டைக்கு போகிறேன்னு வெயி, அந்த சுச்சுவேஷனில் அந்த மிருகத்தோடு ஃபைட் பண்ணி அம்பை விடு, நீ என்னன்னா பண்ணு, ஆனால் கடைசியில் அம்பை விட்டு அந்த மிருகத்தை கொன்ன பிறகு அந்த மிருகத்திலேருந்து ரத்தம்லாம் வடியும் போது எவ்வளோ தான் உனக்கு மூச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும், எவ்வளோ தான் அந்த மிருகம் உன்னக்கீறி உனக்கு ரத்தம் சிந்தி இருந்தாலும், அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை பார்த்த உடனே நீ என்ன பண்ணும்? நின்று சல்யூட் அடிக்கணும், நின்று அதை மதிக்கணும். அந்த மிருகத்தின் ரத்தத்தையும் நீ சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அது அங்கேயே நின்று அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து, அந்த ரத்தத்தை நீ ஏனோ தானோன்னு எல்லா இடத்துலையும் சிந்த வைப்பாமல் பூமியில் அதை ஃபுல்லாக சிந்த வச்சு என்ன பண்ணணும், அது வெளியில் தெரியாதபடிக்கு மண்ணை மூடிட்டு வரணுன்றார். பாருங்கள் என்ன நான் ரூல்ஸை போட்டு கற்றுக் கொடுக்குறார். எனக்கு இப்போது ஞாபகம், இப்போல்லாம் போலீஸ் மிலிட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாவு மரணம் ஆச்சுன்னா வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தொப்பியை கழுத்துவாங்க. அது என்ன அடையாளம்? ரெஸ்பெக்ட் இல்லைங்களா? உயிருக்கு ரெஸ்பெக்ட், ஒரு ரத்தத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட், அது ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அதை நம்ம பார்க்குறோம். ஒரு அந்த ஒரு காட்டு மிருகத்தினுடைய ரத்தத்துக்கும் மதிப்பு இருக்குது. காட்டு மிருகம் என்னங்க அங்கே இருக்கிற ஒரு புறா, என்னங்க அங்கே இருக்கிற ஒரு பறவை, அதெல்லாம் என்னங்க பெருசாக, அது டெய்லி சாகுது இல்லை, அது ரத்தத்தை பார்த்தா நீ ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கணும். யூ ஹேவ் டு லேர்ன் டு ரெஸ்பெக்ட் பிளட். அதை பூமியில் ஊற்றணும் போது ஏன், அதெல்லாம் பூமியிலேருந்து தான் படைக்கப்பட்டது இல்லைங்களா? பூமியிலேருந்து வந்த மிருகத்தை அது பூமிக்கே கொடுக்கறதாக பார்க்குறோம். ஆகவே இந்த ரெண்டு தடைகளோடு, இந்த நாலு தடைகள் மொத்தம், தனியாக பலியை கொடுக்கக்கூடாது, தனியாக மிருகங்களுக்கு இதை ப்ரைவேட்டாக சாக்ரிஃபைஸ், மிருகங்களை வெட்டக்கூடாதுன்றாரு. அது விக்கிற ஆராதனைக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் ரத்தம் நீயாக சிந்தக்கூடாது. ரெண்டாவது, ப்ரைவேட்டாக நீ சாக்ரிஃபைஸை கொடுக்கக்கூடாதுன்றாரு, இப்போ ரத்தத்தை குடிக்கக்கூடாதுன்றாரு. அப்புறம் அவபக்தியான வேட்டைகளை செய்து மிருகத்தை ரத்த விழாறு ஆக்கி அதெல்லாம் ஆட்டம் ஆடக்கூடாது. சில பேர் ரத்தத்தை சிந்தினோடனே வெறி இருக்கும் மிருகங்களுக்கு, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஏன்? எல்லாம் ரத்தத்துக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு தான், மதிப்பு தான். இதில் என்ன ரெண்டு பயன்பாடுகளை நம்ம பார்த்து முடிக்கலாம். ஆண்டவர் வந்து உயிரினுடைய புனிதம், ரத்தத்தினுடைய புனிதத்தை பழைய காலத்திலேயே அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறத பாருங்களேன். த சாங்டிட்டி ஆஃப் லைஃப் இல்லைங்களா? இன்னொரு உயிருடைய மதிப்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு மதிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உன் கொலை செய்யாது இருப்பாயாகன்ற ஒரு கற்பனையை அது நெகட்டிவாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா கத்தியில் எடுத்து குத்திட்டேனா ரெண்டு வார்த்தை தான் பேசுனேன், அப்படி தான் கேவலமாக பேசுனேன் அப்படின்றோம். அவனை முட்டாளுன்னு, அவனை யூஸ்லெஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஆனால் கொலை செய்யாது இருப்பாயாகன்ற கற்பனைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கோட்பாடு இருக்குது தெரியுமா? அதில் இருக்க பின்னாடி என்ன? உயிரினுடைய புனிதம். ஒவ்வொரு மனுஷன், தேவசாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுடைய புனிதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அது புரிஞ்சுக்கிட்டா தான் நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறத செய்ய மாட்டோம். அது அங்கேயே சொல்லி கொடுக்குறார். அந்த பகுதியில் தெளிவாக பார்க்கல, ஒரு உயிரினுடைய, ஒரு மனிதனுடைய உயிர் அந்த ரத்தத்தில் இருக்குது, அதை மதிக்கணும்ப்பா. அந்த உயிருக்கு அடையாளமாக இருக்கிற ரத்தத்தை நீ மதிக்கணும்ப்பா. அது வேட்டை, அந்த மிருகத்தினுடைய உயிராக இருந்தாலும் சரி, உனக்கு அதுக்கு மதிப்பு இருக்கணும். அதை மண்ணில் மூடணும், இல்லைன்னா சடங்காச்சாரிய விதத்தில், அந்த சடங்கு முறையான விதத்தில் நீ தீட்டுப்படுகிறாய். ஏன் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்கிறார்னா, இது வந்து இன்றைக்கி அந்த ரத்தம் அதை சாப்பிடக்கூடாதுன்ற ரூலெல்லாம் இன்றைக்கி இல்லை தான். ஒரு ஹெல்த்து இன்றைக்கி அந்த அது சாப்பிடணும் இது சாப்பிடணுன்றது புதிய ஏற்பாடுலாம் போயிடுச்சு தான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினவுன்னு போயிடுச்சு தான். ஆனால் அதனோட பிரின்சிபிள்ஸ் நமக்கு இருக்குது இல்லைங்களா? அந்த என்ன கொள்கைகளை நம்ம பார்க்குறோம்? முதலாவது உயிரினுடைய மதிப்பு, தேவசாயலாக படைக்கப்பட்ட மனிதனுடைய உயிரினுடைய மதிப்பு, அவனுடைய ரத்தத்தினுடைய மதிப்பை நம்ம மதிக்கணும்னு ஆண்டவர் பார்க்கிறார். ரத்தம் சிந்துதல் பயங்கரமான ஒரு பாவமாக ஆண்டவர் பார்க்கிறார். சரீர விதமாகவும் சரி, ஒரு சில பேரை தொடாமையே கொன்னுடலாம் இல்லைங்களா? பேச்சில் கொன்னுடலாம், அவங்கள கேவலமாக பேசி கொன்னுடலாம், இல்லை பயங்கரமான வயலன்ஸில், மென்டல் வயலன்ஸில் கொல்லலாம். நம்ம மனசுலேயே அவங்கள கொன்னுக்கலாம் இல்லைங்களா? அவங்கள பற்றி மோசமானதெல்லாம் நினச்சி, கேவலமானதெல்லாம் நினச்சி, அவங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லாமல் அவங்கள பயங்கரமாக நினைக்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்குது, மென்டல் மர்டர் எல்லாம் இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம இந்த ஜெனரேஷன் வந்துருச்சு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த என்னுடைய மக்களான நீங்கள் ரத்தத்தை மதிக்கணும், இன்னொரு உயிரை மதிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற ஒரு காலம் எங்கே? ஆரம்ப காலம், காட்டு மிராண்டியான காலம், அந்த காலம். நம்ம இப்போ நவீன காலம்னு வந்துட்டு ஊரெல்லாம் என்ன பார்க்குறோம்? தேவ தூஷணமான ரத்தத்தை கேவலப்படுத்துகிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். வயலன்ஸ் எங்கே பார்த்தாலும், மீடியாவில் பார்த்தா, பாலிட்டிக்ஸில் பார்த்தா, மூவியில் பார்த்தா. எனக்கு ஞாபகம் இருக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சினிமாங்கள்லாம் ரத்தத்தை காட்டவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் நீங்கள் உயிரோடு இருந்திருக்கிறீங்களா? சினிமாலாம் ரத்தத்தை பார்க்கவே முடியாது. ரத்தம் இருந்தால் அதை ஏதாவது பிளர்டாக காமிப்பாங்க, ரத்தத்தை காமிக்கவே மாட்டாங்க. ஏன்? அது மனுஷனுடைய மனசாட்சியில் இருக்கக்கூடிய அக்கிரமம் பெருகி இருக்கிறத எங்கே பார்க்குறோம்? இப்போலாம் ரத்தம் இல்லாமல், வயலன்ஸ் இல்லாமல் மூவிஸே கிடையாது. ஒரு மூவி பிளாக் பஸ்டர் ஆகணும்னா என்ன இருக்கணும்? வெற்றா ஒரு ரத்தியை எடுத்துக்கிட்டு ரத்தம் ரத்தமாக இருக்கணும், போஸ்டருங்கள்லாம் ரத்தமாக இருக்கணும், எல்லாம் முகத்துலலாம் ரத்தமாக இருக்கணும், அவர் தான் ஹீரோ. அது வந்து இதுதான் இந்த ட்ரெண்டு. ஆனால் இது எவ்வளோ கொடுமையான அக்கிரமம் பெருகின ஒரு காலம் நம்ம பார்க்குறோமா? ரத்தத்தை மதிக்கணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இட் இஸ் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காடுன்றாரு. ரத்தத்தை எவ்வளோ சீப்பாக எல்லா இடங்கள்லையும் ரத்தம் எவ்வளோ சீப்பாக ட்ரீட் பண்ணப்படுது. தேவன் சொல்கிறாரே, என்னுடைய முகத்தை நான் மறைத்து கொண்டு என்னுடைய முகத்தை உனக்கு விரோதமாக திருப்புவேன், ரத்தத்தை சாதாரணமாக என்னாதவனுக்கு அறுப்புண்டு போவான்னும் போது, அவ்வளோ பெரிய மிரட்டல் அவர் கொடுத்துருக்கும் போது, ரத்தத்தை எவ்வளோ சீப்பாக இந்த காலத்தில் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு ஒரு நான் ஸ்டாப் வயலன்ஸ் தான் இப்போல்லாம். வெட்டு 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 வெட்டுன்னு நம்ம பார்க்குறோம், அது சினிமாவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். அதை பார்க்குற அது சரி, நம்ம பார்க்குறோங்க பாஸ்டர், அது என்ன நம்ம பெருசாக, அதெல்லாம் நம்ம அப்படியே கத்தியை தூக்கிட்டு போய் எல்லோரையும் வெட்ட போகிறோம் நம்ம, அது சும்மா பார்க்குறத பார்க்குறோம்னா. ஆனால் இது வந்து நமக்கு என்ன செய்யணும்னா, ரத்தத்தினுடைய மதிப்பினுடைய ஒரு நம்னஸ், மறுத்து போகிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். நம்முடைய சென்சிட்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய விஷயத்தில். ரத்தம்னா ஒரு ரெஸ்பெக்டு, ரத்தம்னா ஒரு ஹா, அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அது சாதாரணமாக எடுக்கக்கூடாதுன்ற அந்த பிப்ளிக்கல் சென்சிட்டிவிட்டியே நமக்கு இல்லாமல் அந்த மாதிரி வயலன்ஸு வயலண்ட்டாக ரொம்ப பார்க்க பார்க்க என்ன ஆகுது? ரத்தத்துக்கு மதிப்பில்லை, மற்ற உயிருக்கு மதிப்பில்லை. இப்போ பாருங்களேன், பிள்ளைங்கள்லாம் இப்போ தான் இஷ்டத்துக்கு கன்னை எடுத்து மற்றவனை சுடுறது, அழிக்கிறது, கொலை செய்கிறது, அடிக்கிறது, ஸ்கூலுங்களெல்லாம் அடிச்சுக்கிறது ஒருத்தர் ஒருத்தரை. ஏன் இந்த மாதிரி ஒரு வயலண்ட் ஜெனரேஷனாக மாறிப்போகுது? அந்த மாதிரியே நம்ம ஒரு வயலண்ட் மூவியே பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைய எடுத்து பாருங்களேன், அவன் என்ன பண்ணுவான், வந்து அவங்களுடைய தன் தம்பிங்கிட்ட அவனுடைய வயலன்ஸை காமிக்க ஆரம்பிப்பார். வயலண்ட்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறது. இது இந்த டிவைன் சென்சிட்டிவிட்டிஸ்ன்னுவாங்க. நமக்கு ஆண்டவர் வந்து நம்முடைய உள்ளத்தை காத்துக்கணும். ஒரு மிருகத்தையும் ரத்த விலார ஆக்கி அதை ரத்தத்தோடு ஓட வச்சு கேலி பண்ணிக்கிட்ட அந்த ரத்தம்லாம் சிந்தறதை பார்த்து ஒரு என்டர்டெய்னிங்காக நீ பார்க்கக்கூடாது. ஹண்டிங் ஒரு என்டர்டெய்னிங்காக அவனுக்கு இருக்கக்கூடாதுன்றாரு. ரத்தத்தை ஒரு என்டர்டெய்னிங்காக நீ மாற்றிக்கக்கூடாதுன்றாரு. நம்ம ஊரில் நம்ம என்ன சொல்கிறது? ஆனால் பாஸ்டர் அதெல்லாம் நம்ம மாற்ற முடியுமா? அப்படித்தான் ஊரே இருக்குதுன்னா பைபிளில் இருக்கிறத தான் நான் சொல்ல முடியும் இல்லைங்களா. பைபிளில் பழமையான காலத்துக்காவது போய் படிச்சுக்குவோம் ஒழுங்கு எதுன்னு, அவங்கக்கிட்டையாவது படிச்சுக்குவோம். ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனஸ்தட்டிக் எஃபெக்ட் மாதிரி நம்முடைய உணர்வுகள்லாம் ஒரு நம்ப ஆகி, இப்போல்லாம் வீடியோ கேம்ஸ் எல்லாம் வீடியோ கேம்ஸு கூட விடுறது இல்லை, எல்லாம் ரத்தம் சிந்துற வீடியோ கேம்ஸ் தான். பிளட்டி வீடியோ கேம்ஸ், பிளட்டி மூவிஸ், பிளட்டி எல்லாமே வீடியோஸாக தான் வருது. இந்த காலகட்டத்தில் அரசியலும் பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கு மனிதனுடைய உயிருக்கே மதிப்பில்லை எங்கே பார்த்தாலும் இல்லைங்களா. ஜுடிஷியல் சிஸ்டமும் சரி, சாதாரண மனுஷனுக்கு மதிப்பு உயிருக்கு மதிப்பே இல்லை. ஒரு உயிர் போச்சுன்னா அது அந்த வெளிநாடுகளெல்லாம் அந்த மாதிரி நல்ல சிறந்த நாடுகள் பாருங்கள், முன்னேறின நாடுகள்லாம் ரொம்ப உயிருக்கு மதிப்பு கொடுத்தவங்க. ஒரு உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்லாம் வந்துடும் வெளிநாட்டில். அரசாங்கம் என்னென்னவோ செய்வாங்க ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு. நம்ம ஊரில் என்னங்க, ஒரு மதிப்போ இல்லை. எத்தனையோ குற்ற நிரபராதிகள் கொல்லப்படுறாங்க. இந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ஸு, இந்த அரசியல்வாதிங்க தங்களுடைய வேலையை செய்யாமல் கோடிக்கணக்கான மக்கள் எப்படி கோவிட்ல இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா. இப்போ காஷ்மீரில் சில பேர் இறந்து போனாங்க. மத கலவரத்தில் எத்தனை பேர் உயிர் ரத்தம் சிந்தப்படுது. இந்த லிஞ்சிங்னு வாங்க தெரியுங்களா, இன்னொரு மதத்தை வெட்டுறது, வெட்டி அவங்கள வெட்டுறா. அவங்க இவங்களுடைய ரிலிஜியஸ் இதெல்லாம் அவன் தலையை வெட்டி அவன் எடுத்துகிட்டு வரானோ அவனுக்கு கோடி ரூபா. ஏன்னா எங்கே போகுது பாருங்களேன். ஏன் நம்ம நாடு அது எவ்வளோ பெரிய சாபம் அதெல்லாம். நம்ம நாடு இன்னும் ரொம்ப மோசமாக தான் போக போகுது. இதெல்லாம் ஏன் ஆண்டவருடைய கற்பனை கொஞ்சம் கூட மதிக்காமல் இது ரத்தம் சிந்தப்படுற பூமி, அது தீட்டுப்படும், அது சபிக்கப்படும். ஆனால் நம்ம ஊரில் சிந்தப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதனோட அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்குது. மரணம், ஃபார்மர்ஸ் எத்தனை பேர் இறக்குறாங்க மேல் நியூட்ரிஷனில், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை. நம்ம கவர்மெண்ட் வேறு இன்னும் இப்போ அமெரிக்காவில் இருக்க மாதிரி நம்ம ஊர்லேயும் அபார்ஷன்ஸ்க்கு இடம் கொடுத்து, நேற்று கூட ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி 40 பேர் ஒருத்தர் மெரிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. ஆறா ஓடுது ரத்த ஆறா நம்ம ஊரில் ஓடுது. உயிர் கொண்டி மதிப்பில்லை. அரசியல் விளையாட்டு நடக்குது, மத விளையாட்டு நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் உயிர், மனிதனுடைய உயிருக்கு மதிப்பா இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நம்மளை பாதிக்கும். நம்மளை பாதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வயலண்ட்டு பிஹேவியர், வயலண்ட்டு மைண்டுக்கு நம்ம மைண்டு பாதிக்கப்படாதபடிக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய வசனத்தின்படி நம்ம மறுரூபம் ஆக பார்க்கணும். உலக போகிற ட்ரெண்டில் போகிறதில்ல கிறிஸ்தவன். அவன் கிறிஸ்தவன் வந்து உண்மையான கிறிஸ்தவன். உலகத்தை பெருசாக பாதித்தவங்க யார்? வேதத்தின்படி ட்ரெண்டை மாற்ற பார்க்கணும். இதுதான் நான் நம்புவேன், இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம மாற்ற பார்க்கணும். அந்த வயலன்ஸ் நம்மளை பாதிக்கோங்க, நம்ம சிந்தனையை பாதிக்கும். மற்றவர்களை சீப்பாக எடுக்கிறதுல ஒருவேளை நம்ம கத்தி எடுத்து மற்றவங்களை குத்தாமல் இருக்கலாம். நம்ம பேச்சில் வயலன்ஸ் செய்கிறோமா? ஆண்டவர் சொல்லலையா, ஒருத்தனை நீ மூடன்னு சொன்னாவே பயங்கர வார்த்தைகளை மற்றவங்கள பிடிச்சி திட்டும் போது கேவலம் அது கொலை தான் செய்யணும்னு இல்லை, வார்த்தைகளையே கொன்னுடலாம் சில பேரை. ஏன் நம்ம கையில் எடுத்து கத்தியில் குத்த முடிய மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் பலம் இல்லை, வாயில் வச்சுக்கிட்டு கொலை செய்கிறது. அதெல்லாம் நமக்கு ஏன் வருது? இந்த மாதிரி வயலண்ட் ஜெனரேஷனுடைய பாதிப்பு தான். இன்னொருக்கு மதிப்பு இருக்கே, ஒரு மூடன்னு கூப்பிட்டீங்கன்னா நீ எரி நரகத்துக்கு பாத்திரமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலையா. மற்றவங்களுடைய உயிரினுடைய மதிப்பு, அது கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு வட்டம் தான் இருக்குது. அவன் எவ்வளோதான் மோசமாக இருந்தாலும் இஸ் த இமேஜ் ஆஃப் காட். அது மிருகமாக இருந்தாலும் கடவுளுடைய சாயல் அது இல்லைங்களா. அதனால தான் யாக்கோபு கடிந்து கொள்கிறாரு. ஒரே வாயில் அவங்களால எப்படியா முடியுது? ஒரு பக்கம் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறீங்க, அதே வாயில் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்க எப்படி முடியுது உங்களுக்கு? எப்படி அந்த கற்பனையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? தேவன் தான் இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடான சந்ததியிலேருந்து நம்மளை காப்பாற்றணும். ஒவ்வொரு தடவையும் ரத்தத்தை பற்றி, உயிரை பற்றி. இப்போ பாருங்களேன், அங்கே 50 பேர் இறந்தாங்க, இங்கே 100 பேர் இறந்தாங்க. உங்களுக்கு தெரில இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறது அதெல்லாம் சாதாரணன்னு ஆகிப்போச்சு. திடீர்னு நம்ம கொஞ்ச நேரம் நிற்கிறோமா? ஐயோ உயிருங்க போச்சே, ஐயோ நமக்கு உயிருங்க போச்சேன்ற மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் அதை கொடுக்குறோமா? அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படித்தான் மதிப்பாங்க. தாவீது உயிர் போச்சுன உடனே நின்று, சவுல் தன்னுடைய சத்ரு உயிர் போச்சுன உடனே என்ன பண்ணுவார்? ஒப்பாரி வச்சு நின்னார் இல்லைங்களா. ஒரு உயிரினுடைய மதிப்பு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம கல்டிவேட் பண்ணணும். அது முதல் பயன்பாடு. ரெண்டாவது, நம்ம மறக்க முடியாத ஒரு பாடத்தை இங்கேருந்து படிக்கணும். தெர் இஸ் லைஃப் அண்ட் பவர் இன் த பிளட். தெர் இஸ் லைஃப் அண்ட் பவர் இன் த பிளட். இந்த பாடம் என்ன கற்றுக் கொடுக்குது? எவ்வளோ முக்கியமான பாடம் தெரியுங்களா? நடலாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன் இது, ஏன் ரத்தத்தை இவ்வளோ மதிக்கணும்? சும்மா ரத்தத்தை மதிக்கணும் என்பதற்காக மதிப்பு இல்லைங்க. ஏன்னா ரத்தத்தின் மூலமாக பூரண பரிகாரத்தை ஏற்படுத்துகிற ஒருத்தர் வரப்போகிறார். அவங்களுக்கு ஒரு அடையாளம் தான், ஒன் முன்குறிப்பு தான். ஏன் அந்த ரத்தத்தை மதிக்க மதிக்க கற்றுக்கும் போது தான் ஒருத்தர் வந்து மாபெரும் ஒரு பலியாக, தேவனே ஏற்படுத்தின ஒரு பலியாக, மெய்யான ஆட்டுக்குட்டியாக கொல்கொத்தால வந்து பலியாகி நமக்காக ரத்தத்தை சிந்துவார். சாதாரண மனித ரத்தத்தையே நீ மதிக்கலைன்னா அவருடைய ரத்தத்தை எப்படி மதிக்க போகிறோம்? அந்த ரத்தத்தை மதிக்க கற்றுக்கணுமே. தேவனுடைய நீதியினுடைய பட்டையை அவர் மேலே பாஞ்சி அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது. பரிகார ரத்தமாக நமக்காக உயிரை கொடுத்தாரு கொல்கொத்தால எருசலேமில். அந்த சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது இல்லைங்களா? அந்த ரத்தத்தை பார்க்கும்போது அந்த ரத்தத்தை நம்ம எந்தளவுக்கு மதிக்கிறோம், எந்தளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாவிகளாக தேவனுடைய கற்பனையை நம்ம உடச்சி அவருடைய கோபாக்கினைக்குள்ளே இருக்கிறோம், அவரால் அறுப்புண்டு போகிற நிலமையில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு பரிகாரம் செய்கிற ஒரே ரத்தம் அதுதான். அந்த ரத்தம் நமக்கு, அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது, அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்குது. மறக்கவே முடியாது, உயிர் இருக்குது, வல்லமை இருக்குது. நம்ம கிறிஸ்தவத்தில் அது வந்து, அந்த உயிர் வந்து நம்ம ரட்சிக்கப்படும் போது வருகிறது மாத்திரம் இல்லை. ஏசு கிறிஸ்து அந்த ரத்தம் போது இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய பலிக்கு ஒரு அடையாளம் தான். நமக்கு நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு உயிர் கிடைக்கிறது, நமக்கு பரிகாரம் வல்லமை கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் உயிர் இருக்கணும், வல்லமை இருக்கணும்னா அந்த ரத்தத்தின் அடிப்படையில் நம்ம வாழ கற்றுக்கிட்டா தாங்க. அது எப்போவோ இட்ஸ் எ பர்பிச்சுவல் லைஃப் அண்ட் பர்பிச்சுவல் பவர்ன்னுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே உயிர் இல்லாமல் போயிடுது? புதிய ஏற்பாடு எவ்வளோ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை பற்றி சொல்லுது. அந்த வசனம்லாம் எடுத்தோன்னா நமக்கு நேரம் ஆகிடும். ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை பற்றி வலியுறுத்துறது எபிரேயர் 9, ஒரு சில வசனங்களை படிப்போம். 9:22 ரத்தம், நீங்கள் வந்து 9:12 படிக்கலாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பரிகாரம் இல்லை. அது தெளிவாக சொல்கிறார். 9:12 படிங்க.
வெள்ளாட்டுக்கடா இளந்தாகே இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
மாடி ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், வெள்ளாடு அந்த ரத்தமே ஸ்பெஷல் தான், அதுக்கே மதிப்பு கொடுக்கணும். ஆனால் இவருடைய ரத்தத்தினால் நமக்கு நித்திய மீட்பு ஏற்படுத்தி இருக்கிறார். 14 படிங்க.
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால்
போதும் இதுல இந்த ரத்தம், திருப்பியும் ரத்தம் வருது பாருங்களேன். நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு குற்றம், நமக்கு ஒரு வாட்டுதல், நான்லாம் எப்படி செய்ய முடியும்? பட் தெர் இஸ் பவர் இன் த பிளட். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யபடிக்கு நம்ம மனசை எந்த அளவுக்கு சுத்திகரிக்குதான், அவர்கிட்ட வர்றதுக்கு மாத்திரம் இல்லை, அவருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு பவர் இருக்குது அந்த பிளட் இல்லைங்க. அப்படி தான் எபிரேயருக்கு எழுதுன அவர் சொல்கிறாரு. எபிரேயர் 12:24 பார்த்துட்டே போகலாம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவருடைய ரத்தம் வந்து ஆபேலுடைய ரத்தத்தை விட நமக்கு அதிகமாக பேசுது. ஆபேலுடைய ரத்தம் நம்மளை காயினை குற்றப்படுத்துச்சு, ஆனால் இந்த ரத்தம் நமக்காக நம் சார்பில் பேசுது. ரோமர் 5:9 சொல்லுது, அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம். 1 பேதுரு 1:19 சொல்கிறார், நம்முடைய மூதாதையர்கள்ட்டிருந்து பெற்ற வீணான நடக்கையின்படி நம்ம வாழாதபடிக்கு வெள்ளினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரெவலேஷன் 1:5 பரலோக பாட்டு என்ன, அவர் நம்மளை அன்பு கூர்ந்து தன்னுடைய ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரித்தார், நம் பாவங்களிலிருந்து நம்மளை அறவே விடுதலை ஆக்கினார். கொலோசியர் 1:20 சொல்லுது, தன்னுடைய ரத்தத்தினாலே வானத்தையும் பூமியிலையும் சகலத்தையும் அவர் வந்து சிலுவையின் மூலமாக, சிலுவை சிந்தின ரத்தத்தினால் எல்லாத்தையும் ஒப்புரவாக்கினார். ரோமர் 3:24-25 சொல்லுது, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு விசுவாசத்தின் ஊடாக பாவ பரிகாரம் ஏற்பட்டது. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்ம எபேசியர்லையும் படிக்கிறோம், அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. பிளட், தெர் இஸ் லைஃப் அண்ட் தெர் இஸ் பவர் இன் த பிளட். தெர் இஸ் லைஃப் அண்ட் தெர் இஸ் பவர் இன் த பிளட். அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிற அது உயிரும் அதனோட பவர் நமக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, அவருடைய ரத்தத்தில் தான் கிடச்சிச்சு. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து உயிரோடு வல்லமையோடு வாழணும்னா அதுக்கு என்ன தான் தேவை, த பிளட்டு தாங்க தேவை, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தாங்க தேவை. அதனால தான் மாதத்துக்கு ஒரு தடவை, ஏன் வாரத்துக்கூட வைக்கலாம், மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கம்யூனியனை ஏன் நினைவு கூறும்படி, என்னத்தை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, இதை ஒண்டி மறக்கக்கூடாது. தெர் இஸ் ரத்தத்தில் உயிரும் வல்லமையும் இருக்கிறது. மறக்கக்கூடாத ஒரு பாடம் இந்த அதிகாரத்துலேருந்து என்ன படிக்கணும், 11வது வசனம் நமக்கு சொல்கிறார், நீங்கள் மறக்கவே கூடாது, ரத்தத்தில் உயிரும் வல்லமையும் இருக்கிறது. உயிரும் வல்லமையும் இருக்கிறது. சரீர கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, வித்தவுட் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் தெர் இஸ் நோ லைஃப் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவோடைய ரத்தம் இல்லாமல் கிறிஸ்தவத்தில் உயிர் இல்லை. உயிர் இல்லாத கிறிஸ்தவத்தில் ரத்தத்துக்கு இடம் இல்லை. சில நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப உயிர் இல்லாமல் போகிறதுக்கு, வல்லமை அற்று போகிறதுக்கு காரணம் என்ன, அந்த பாடத்தை நம்ம மறந்துட்டோம், ரத்தத்தை நம்ம மறந்துட்டோம். ரத்தம் இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்திற்கு அப்படின்றார். யோசித்து பாருங்கள், அது ஒரு தடவை நடக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா, ஏன் சில நேரத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நம்ம ப்ரேயர் லைஃபு ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு செத்ததாக இருக்குது, ஒரு ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லை, ஆண்டவருடைய அன்பை உணர்றதில்லை, பிரசன்னத்தை உணர்றதில்லை, ஏன் உணர்றதில்லை, ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இந்த பாட இதை மறந்துட்டோம். மறக்கவே கூடாது. என்ன, எனக்கு உயிரும் எனக்கு வல்லமையும் எங்கே எதன் மூலமாக தான் இருக்குது, ரத்தத்தில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய பாடின் அடிப்படையில் தான் நான் போக முடியும், ரத்தத்தின் மூலமாக தான் போக முடியும், ரத்தத்தில் வரும்போது தான் உனக்கு அனுகிரகம் அப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக வாழ்ந்துட்டு கடவுள்கிட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகாமல் காயின் மாதிரி போக பார்க்குறோம் இல்லைங்களா. நம்முடைய சொந்த நீதியில் சொந்த கிரியையில் நம்முடைய சொந்த கிரியையின் கனியை எடுத்துகிட்டு போய் ஆண்டவருக்கு செலுத்தலான்னு பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, கண்டினியூஸாக ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதே இல்லை. தெர் இஸ் நோ லைஃப், தெர் இஸ் கிறிஸ்தவ உள்ளத்துலேயே லைஃப் இல்லை, பவர் இல்லாமல் நமக்கு போகிறதுக்கு என்ன காரணம், இதான் காலைல கூட நம்ம பவர்னு படித்தோம். ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது ஆண்டவருடைய அனுகிரகத்தையும் பிரசன்னத்தையும் அவருடைய அரவணைப்பும் அனுபவிக்கணும்னா உயிரை அனுபவிக்கணும், பவரை அனுபவிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட எதன் மூலமாக தான் முடியும், லைஃப் பிளட்டு தான், இயேசு கிறிஸ்துவுடைய பலியும் அவருடைய பலியின் அடிப்படையில் தான் நம்ம வரணும். சும்மா பேருக்கு சொல்கிறதில்ல, இயேசுவின் நாமத்தில் உங்ககிட்ட வரோம், ஆனால் ஜபம்லாம் எதன பரிசயம் ஜபம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஆத்மார்த்தமாக உணர்ந்து ஆண்டவரே நான் உங்ககிட்ட வர்றது உங்களுடைய குமாரனின் பலி எல் மூலமாக தான். அதனால தான் பழையற்பாடில் அந்த ப்ராக்டிஸை மறந்துடாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஆலயத்தில் உள்ளே வரும்போதே முதல்ல என்ன செஞ்சுட்டு தான் வரணும், ஒரு தகன பலியை கொடுத்துட்டு தான் வரணும். அதை நான் என் சொந்த நீதியில் வரவே முடியாது ஆண்டவரே, உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரே காரணம் இந்த பலி, இந்த பலியின் மூலமாக தான் என்னை நீ ஏற்றுக்கொள்ளுகிறீர், என் மேலே பிரியமாக இருக்கிறீர்னு வரும்போது தான், அதன் ஊடாக வரும்போது தான் தெர் இஸ் லைஃப் அண்ட் தெர் இஸ் பவர். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி பண்ணி பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஜபமோ எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம உயிரை உணர முடியும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயிர் இருக்கிறது மாத்திரம் இல்லை, வல்லமையும் இருக்கிறத நம்ம உணர முடியும். அந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கணும், ஜபம் பண்ணலாம்.